ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காசி தமிழ் சங்கமம் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரண்டாவது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டன. வெளிப்படையான வரி விதிப்பு முறையை ஏற்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். யுக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. பாஸ்பரஸ் கோப்பை ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியாவின் தாரா பிரசாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். காசி தமிழ் சங்கமம் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து நான்காவது ஆண்டாக நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியை தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் முன்னிலையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆகியோர் தொடங்கி வைக்க உள்ளனர். தமிழ் கற்கலாம் என்ற மைய கருத்துடன் வரும் 15ஆம் தேதி வரை இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து 7 பிரிவுகளில் 1400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். இதற்காக வாரணாசி சென்ற அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடக்க விழாவையொட்டி இன்று மாலை நடைபெறவுள்ள வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளில் காசி மற்றும் தமிழகத்திலிருந்து கலைஞர்கள் பங்கேற்கின்றனர். இதுகுறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் காசி தமிழ் சங்கமம் நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் காசி இடையேயான கலாச்சார பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையிலும் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் இருவேறு திசைகளில் பண்டைய பாரத மக்களால் உருவாக்கப்பட்ட கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் சார்ந்த பிணைப்பை எடுத்துரைக்கும் வகையில் காசி தமிழ் சங்கமம் நடைபெறுவதாக கூறியுள்ளார். இதன் வாயிலாக தேச ஒற்றுமையை பாதுகாப்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காசி தமிழ் சங்கமத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் தென்காசியிலிருந்து அகஸ்தியர் வாகன பிரச்சார பயணம் இன்று தொடங்கியுள்ளதாக சென்னை IIT இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார்.
காசி தமிழ் சங்கமம் 4.0 இன்னைக்கு ஆரம்பமாகுது. December 2 December 14 மட்டும் இது நடக்க போறது. இன்னைக்கு காலையில தென்காசியில சேஜ் அகஸ்தியா வெஹிக்கிள் எக்ஸ்பெடிஷன் தொடங்கியிருக்கு. அங்கேருந்து கிட்டத்தட்ட 10 வெஹிக்கிள்ஸ் இந்த கண்ட்ரி கம்ப்ளீட்டா தென்காசியிலிருந்து காசி மட்டும் அவங்க வராங்க. ஐ அவேர்னஸ் கேம்ப், ஃபைனான்சியல் லிட்ரஸி, ஹெல்த் அவேர்னஸ் கேம்ப், மொபிலிட்டி அண்ட் ரிப்பேர்ஸ், டிஜிட்டல் எஜுகேஷன், தமிழ் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அண்ட் அப்ரிசியேஷன், இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு நடத்த போறாங்க. இது மாதிரி ஒரு ஒரு ஊர்லயும் நடத்த போறாங்க. இன்னைக்கு சாயங்காலம் தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, அப்புறம் பிரயாக்ராஜ், வாரணாசி, இது மாதிரி 8 இடத்துல நடத்துறாங்க.
காசி தமிழ் சங்கமத்தின் நிறைவு விழா ராமேஸ்வரத்தில் நடைபெறும். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இரண்டாவது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் ஜார்ஜியா நாட்டிலிருந்து வந்துள்ள நாடாளுமன்ற தூதுக்குழுவினரை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் தொடங்கிய போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இதனிடையே மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்த மஜும்தார், பொதுப்பட்டியலில் உள்ள கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றும் திட்டம் ஏதும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றியதன் மூலம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கல்வி வளர்ச்சிக்கு மத்திய அரசு உதவி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களிடையே ஆரோக்கியமான போட்டியை ஊக்குவிக்கும் வகையிலேயே தேசிய அளவிலான தர நிர்ணய நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும் திரு சுகந்த மஜும்தார் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் உருவான தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அசாமின் கலாச்சார சிறப்புகளை பேணி காக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த நாள் ஒற்றுமை உணர்வை மேலும் வலுப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அசாமின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வெளிப்படையான வரிவிதிப்பு முறையை ஏற்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று வரி தகவல் பரிமாற்றம் மற்றும் வெளிப்படை தன்மை குறித்த சர்வதேச அமைப்பின் 18வது கூட்டத்தில் பேசிய அவர், வரிவிதிப்பில் இந்தியா நேர்மையான மற்றும் பொறுப்பான நடைமுறைகளுடன் கூடிய பொருளாதார நிர்வாகத்தை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். முறையான வரி விதிப்பு மேற்கொள்ளப்படாவிட்டால் அது வருவாய் பற்றாக்குறையை ஏற்படுத்துவதுடன் நாட்டின் வளர்ச்சியிலும் இடைவெளியை ஏற்படுத்துவதாக அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய நிதி சூழல் கடந்த 20 ஆண்டுகளில் பெருமளவு மாற்றம் அடைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர், சீரான நிதி நிர்வாகத்திற்கு வெளிப்படையான வரி விதிப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு காரணமாக நாட்டில் கார் விற்பனை கடந்த நவம்பர் மாதம் 21% அதிகரித்துள்ளது. மொத்தம் 425,000 கார்கள் விற்பனையாகியுள்ளதாக இந்திய வாகன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்களான கிரஸ்னோர்மிஸ்க் மற்றும் வோல்சான்ஸ்கை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. இப்பகுதிகள் ரஷ்யாவின் முழு கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நேற்று முன்தினம் இப்பகுதியை பார்வையிட்டதாகவும் அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். இதேபோன்று யுக்ரைனின் டிமிட்ரோவ் நகரின் ஒரு பகுதியும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவ தளபதி வெலேரி ஜெரோசிமோ கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு திசையில் திரும்பி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறைந்து இன்று காலை 5:30 மணியளவில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கே 130 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது அடுத்த 12 மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே தென்மேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைந்து தொடர்ந்து தென்மேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும்.
பீகார் சட்டப்பேரவை தலைவராக பிஜேபியைச் சேர்ந்த திரு பிரேம்குமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பேரவையின் இடைக்கால தலைவர் திரு நரேந்திர நாராயண் யாதவ் பேரவையில் இன்று இதனை அறிவித்தார். பாஸ்பரஸ் கோப்பை ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியாவின் தாரா பிரசாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்னேஹித் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 11-6, 11-9, 4-11, 4-11, 15-13 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஃபான்போ மெங்கை வென்றார். முஷ்டாக் அலி கோப்பைக்கான 2020 கிரிக்கெட் போட்டியில் கர்நாடகாவுக்கு எதிரான ஆட்டத்தில் தமிழக அணி வெற்றி பெற 246 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தமிழக அணி முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த கர்நாடகா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 245 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காசி தமிழ் சங்கமம் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக 2வது நாளாக இன்றும் பாதிக்கப்பட்டன. வெளிப்படையான வரி விதிப்பு முறையை ஏற்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். யுக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. பாஸ்பரஸ் கோப்பை ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியாவின் தாரா பிரசாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.